إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய சலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் பயத்தை நினைவூட்டியவனாக, தக்குவாவை உபதேசம் செய்தவனாக, அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்று அதை பின்பற்றி வாழ வேண்டும் என்றும் அல்லாஹுடைய சட்ட வரம்புகளை பேண வேண்டும் என்றும் உபதேசம் செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய பாலஸ்தீன சகோதரர்களுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய அருளையும் உதவியையும் தீவிரப்படுத்துவானாக, விரைவுபடுத்துவானாக. அந்த மக்களை இத்தகைய சோதனைக்கு உள்ளாக்கிய ஜியோனிச யூதர்களுக்கு தோல்வியையும் இழிவையும் அவமானத்தையும் அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் தந்தருள்வானாக. அந்த புனித பூமியிலிருந்து அல்லாஹு தஆலா அவர்களை இழிவுபட்டவர்களாக வெளியேற்றுவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய வீட்டை நோக்கி ஹாஜிகள் எல்லாம் புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு அந்த வாய்ப்பை நாடினானோ அல்ஹம்துலில்லாஹ், கண்டிப்பாக அவர்கள் அல்லாஹுவால் அருளப்பட்டவர்கள். அந்த வாய்ப்புக்காக நாம் அல்லாஹுவிடத்திலே துஆ செய்ய வேண்டும், கேட்க வேண்டும், அதற்காக நாமும் முயற்சி செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுபோன்று கண்ணியத்திற்குரிய நபிமார்கள். இவர்களுடைய நல்ல வழக்கங்கள், நல்ல பழக்கங்கள், நல்ல துஆக்களில் ஒன்று என்னவென்றால், இப்போது எப்படி நாம் நம்முடைய துன்யா தேவைகளுக்காக அல்லாஹுவிடத்திலே மன்றாடுகிறோமோ, எப்போது கையை தூக்கினாலும் நம்முடைய உலக தேவைகளை மட்டுமே அல்லாஹுவிடத்திலே கூறி அழுகிறோமோ, அந்த சான்றோர், அந்த நல்லோர் அல்லாஹுவிடத்திலே அல்லாஹுவை வணங்குவதற்கான அருளை வேண்டி அழுது கொண்டிருந்தார்கள். இன்று நாம் எப்படி நம்முடைய உணவுக்காக, உடைக்காக, உறைவிடத்திற்காக அல்லாஹுவிடத்தை அழுகிறோம் அல்லவா, மன்றாடுகிறோம் அல்லவா. அவர்கள் இவற்றை பற்றி கவலைப்பட்டதில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு இரு வேளை வயிறார சாப்பிட்டதில்லை. இரண்டு நாள் தொடர்ந்து அவர்கள் வயிறார சாப்பிட்டதில்லை. இந்த நிலையிலும் அல்லாஹுவை அவர்கள் குறைபட்டதில்லை, என்னை பட்டினியாக போடுகிறாயே என்று. அவர்கள் நான் வறுமையில் இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நெருக்கடியில் இருக்கிறேன் என்று புலம்பியது கிடையாது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமும் துஆ செய்து தமது தோழருக்கும் துஆ செய் என்று கூறினார்கள் என்றால், ரப்பி அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக், என் இறைவா, உன்னை நான் நினைவு கூர்ந்தவனாக வாழ்வதற்கு எனக்கு உதவி செய், உன்னை மறக்காத வாழ்க்கை வேண்டும். திக்ர், உன்னுடைய நினைவை கொண்டு வாழ்வதற்கு எனக்கு உதவி செய். வ ஷுக்ரி, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய் என்று அல்லாஹு தஆலா கொடுத்ததை நினைத்து பார்க்காமல், இடத்தில் இருப்பதை பார்த்து ஏங்கியே நமது வாழ்க்கை தொலைந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வலா தத்மன்னவ் மா ஃபத்தலல்லாஹு பிஹி பஅதகும் அலா பஅதின், உங்களில் சிலரை விட சிலரை நாம் மேன்மையாக்கி வைத்திருப்பதை பார்த்து, உங்களில் சிலருக்கு கொடுக்காமல் சிலருக்கு அதிகமாக கொடுத்திருப்பதை பார்த்து ஏங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி நீங்கள் பேராசைப்படாதீர்கள். வஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லிஹி, உங்களுக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேளுங்கள். அவனை பார்த்து இவனை பார்த்து எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்காதீர்கள். யாழ்லா எனக்கு வீடு தேவை, வீடு கொடு. யாழ்லா அவனுக்கு பங்களா இருக்கிறது, எனக்கு பங்களா இல்லையே, எனக்கும் ஒரு பங்களாவை கொடு. யாழ்லா அவன் இவ்வளவு சம்பாதிக்கிறான், எனக்கு எவ்வளவு சம்பாத்தியம் இல்லையே, எனக்கு அவ்வளவு சம்பாத்தியத்தை கொடு. அப்படி கேட்காதீர்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ்விடத்திலே நேரடியாக கேளுங்கள். வஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லிஹி, வஸ்அலுல்லாஹ மின் ஃபத்லிஹி, அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அருளை கேளுங்கள். அவன் உங்கள் ரப்பு, அவன் உங்கள் மௌலா, உங்கள் எஜமானன், உங்களை படைத்தவன். அவன் உங்களுக்காகவே அவனது கஜானாவை வைத்திருக்கிறான். நீங்கள் கேட்பதை அவன் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறான். நீங்கள் கேட்கவில்லை என்றால் தான் அவன் கோபப்படுவான். ஆகவே அவனிடத்திலே இவனை சொல்லி அவனை சொல்லி துன்யாவை கேட்காதே. உனக்கு வேண்டிய துன்யாவை என்னிடத்திலே நேரடியாக கேள். கொடுத்ததற்கு நன்றி செலுத்து. உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கு எனக்கு உதவி செய்ய அல்லாஹ். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், தான, தர்மம், திக்ர், சகோதரர்களே, இவற்றில் சில நம்மிடத்தில் இருக்கலாம், இருக்கின்றன. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியது போன்று அழகிய முறையில் இருக்கிறதா? அழகிய முறை என்றால் அதை கொண்டு அல்லாஹ் திருப்திப்பட வேண்டும். இன்று நாம் நம்முடைய வணக்கத்தை கொண்டு நாம் திருப்தி அடைந்து சென்று விடுகிறோம். அல்லாஹ் எனது வணக்கத்தை கொண்டு திருப்திப்பட்டானா என்று நாம் சிந்திப்பதில்லை, அந்த அச்சம் வருவதில்லை, உள்ளத்தில் அந்த துடிப்பு வருவதில்லை, அந்த பயம், அந்த அச்சம், அந்த துடிப்பு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த காரணத்தினால்தான் அவ்வளவு பொறுமையாக நிறுத்தி நிதானமாக உச்சரிப்பாக சரியாக ஒவ்வொரு ருக்னையும் தொழுது முடித்ததற்கு பிறகு கூட அவர்கள் சலாம் சொன்ன உடன் அவர்கள் கேட்ட முதல் துஆ அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. ஒரு முறை அல்ல, மூன்று முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த தொழுகையில் நான் எத்தனை தவறுகள் செய்திருப்பேனோ அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. சகோதரர்களே, இன்று நம்மில் பலருக்கு நினைவே இல்லாமல் தொழுகை ஆரம்பிக்கப்பட்டு முடிந்து விடுகிறது. என்ன ஓதினோம், ருக்குவில் என்ன உச்சரித்தோம், சுஜூதிலே எத்தனை தஸ்பீஹ் சொல்கிறோம், எந்த உணர்வும் இல்லாமல் தக்பீர் கட்டிய வேகத்திற்கு சலாம் வரை முடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா நபியினா வஸல்லம், இத்தகைய பாபிர் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சினார்கள் என்றால், அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள் என்றால் எதற்காக? வஜஅல்னீ முகீம ஸலா, யா அல்லாஹ் இந்த தொழுகையை உருப்படியாக தொழக்கூடியவனாக என்னை ஆக்கு. இந்த தொழுகையை இன்று நாம் எப்படி நம்முடைய துன்யாவுடைய தேவைக்கு மன்றாடுகிறோமோ அழுகிறோமோ, அல்லாஹ்வுடைய ஹலீல் இப்ராஹிம், வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இன்னி ஜாஇலுக லின்நாஸி இமாமா, அந்த நபி அல்லாஹ்விடத்திலே அழக்கூடிய அழுகை எதற்காக? யா அல்லாஹ் என்னை உருப்படி
சரியான தொழுகையாளியாக, தொழுகையை உருப்படியாக நிலைநிறுத்தக்கூடியவனாக, தொழுகையை சரியாக தொழக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு. என் சந்ததிகளையும் அப்படி ஆக்கு. சகோதரர்களே, ஏன் இதை நினைவூட்டுகிறேன் என்றால், எனக்கும் உங்களுக்கும் இன்று ஹஜ்ஜு செய்யப்படுகிறது. ஹஜ்ஜுடைய நோக்கத்தை உணராமலேயே ஹஜ்ஜுக்காக மூட்டை கட்டியவர்கள், பணத்தை செலுத்தியவர்கள் ஏராளம் பேர் சென்று வந்தார்கள். ஹஜ்ஜுக்கா அல்லது சுற்றுலாவிற்கா? எத்தனை ஹாஜிகள் தெரியுமா? ஒரு நிறுவனத்தை, தங்களை அழைத்து செல்லக்கூடிய நிறுவனத்தை தேர்ந்தெடுப்பதற்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அளவுகோல், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைப்பார்களா? பஃபே உணவு தமிழ்நாட்டு உணவு கிடைக்குமா? அதில் என்னென்ன வகையான உணவு கிடைக்கும்? இன்னும் சில பேர், மினாவிலே தனி டாய்லெட் கிடைக்குமா? இப்படியெல்லாம் நிபந்தனைகளை கேட்டதற்கு பிறகுதான் அவர்கள் ஹஜ்ஜுக்கான நிறுவனத்தையே தேர்ந்தெடுப்பார்கள். அதற்கு பிறகு வழிகாட்டுதல், ஹஜ் செய்தல், அதெல்லாம் பார்த்துக்கலாம், நமக்கு தெரியாததா? பயணத்தை ஆரம்பித்ததிலிருந்து பயணத்தை முடிகின்ற வரை தங்களுடைய செல்வத்தை பற்றி, பணத்தை பற்றி, வியாபாரத்தை பற்றி, தொழிலை பற்றி, தங்களுடைய ஆடம்பரத்தை பற்றி பேசியிருப்பார்களே தவிர, அவர்கள் கூறிய தல்பியா அவர்களது உள்ளத்தில் இறங்கி இருக்காது. தல்பியாவை மனப்பாடம் செய்யாமலேயே ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். தல்பியாவை மனப்பாடம் செய்யாமலேயே ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படியே பலர் மனப்பாடம் செய்திருந்தாலும் அந்த தல்பியா எந்த ஈமானை, எந்த யக்கீனை, எந்த இஹ்லாஸை, அல்லாஹ்வோடு உனக்கு இருக்கக்கூடிய அந்த எஜமானன் அடிமை என்ற அந்த உணர்வை ஊட்டுகிறதோ, உன்னை அல்லாஹ்விற்காக, மறுமைக்காக மாற்றக்கூடிய பயணம் இது. நீ மாறிவிடு. உன்னுடைய தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு உனக்கு அல்லாஹ்விற்காக, மறுமைக்காக இருப்பதை போன்று இந்த வணக்கம், அவை அனைத்தையும் சேர்த்த வணக்கம், மறுமையை காட்டக்கூடிய வணக்கம் இது. அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு நேரடியாக உன்னை அழைத்து செல்லக்கூடிய வணக்கம் இது. அல்லாஹ்விடத்திலே நேரடியாக அரஃபா மைதானத்திலே உன்னை கேட்க வைக்க அவன் இறங்கி பதில் சொல்லக்கூடிய அந்த பயணம் இது. அவனுடைய அடியார்கள், வெள்ளையர்கள், கருப்பர்கள், செல்வந்தர்கள், ஏழைகள், அரசர்கள், சாதாரண மக்கள் என்று அனைவரையும் ஒரே பூமியிலே சமமாக படுக்க வைத்து, நீங்கள் எல்லாம் என்னுடைய அடிமைகள், நான் உடைய எஜமானன் என்று அல்லாஹ்வுடைய உறவை உணர்த்தக்கூடிய பயணம் இது. உன்னுடைய இஹ்ராமுடைய ஆடை மட்டும் கழட்டப்படுவதல்ல, உன்னுடைய ஆடை ஆபரணங்கள் மட்டும் கழட்டப்படுவதல்ல, உன்னுடைய பெருமை அங்கே கழட்டப்பட வேண்டும். உன்னுடைய ஆணவம், உன்னுடைய செருக்கு, நான் கல்வியால், செல்வத்தால், பதவியால், எது உன்னிடத்திலே நான் என்ற அந்த அனானிய ஆணவத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறதோ அனைத்தையும் கழட்டிவிட்டு நான் என்னுடைய ரப்புடைய அபுத் சொல் லப்பை கல்லாகும் லப்பை. ஒரு பிச்சைக்காரன், பசி பட்டினியிலே வாடி இருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரன் ஒரு செல்வந்தனிடத்தில் எப்படி பசிக்காக கதறுவானோ, அழுவானோ, துடிப்பானோ தனது தேவைக்காக, அதை விட அதிகமாக நீ லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக, என்னிடத்தில் மன்றாடு கதறு என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள் ஹஜ்ஜுக்காக. எத்தகைய ஒரு ஆன்மீக பயணமாக இருக்கும் நினைத்து பாருங்கள். உலகத்திலே ரசூலுல்லாஹுவை விட ஒரு சிறந்த ஹஜ்ஜு வழிகாட்டியை பார்த்திருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த தோழர்களை விட சிறந்த ஒரு ஹஜ்ஜு குரூப்பை பார்த்திருக்க முடியுமா? இபாதத் என்றால் அவர்களுக்கு உயிராயிற்று. அதுவும் காபா நோக்கிய பயணம் என்றால் கர்ப்பிணி பெண் வயிற்றிலே குழந்தையை சுமந்திருக்கிறார். நாளையோ மறுநாளோ குழந்தை பிறந்துவிடும். அந்த நிலையில் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களோடு ஹஜ்ஜுக்கு வர வேண்டும் என்று ஓடி வருகிறாள் என்றால் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் வா என்று அழைத்துக் கொண்டார்கள். ஹஜ்ஜுக்காக இன்னும் தல்பியா ஓதவில்லை. துல் ஹுலைஃபாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கிறார்கள். வரவேண்டிய பலர் வந்து விட்டார்கள், இன்னும் பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா தோழர்களும் வருவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல் ஹுலைஃபாவிலே அவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் முடிந்து விட்டது, மறுநாள் புறப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் தங்களது தோழர்களை பார்க்கிறார்கள், யார் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று. இங்கே பார்த்தால் அஸ்மா அவர்கள் குழந்தை பெற்றெடுத்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே என்ன செய்வது? பரவாயில்லை, சுத்தமாகிக்கொள், குளித்துக்கொள். பிரசவ உதிரத்தினுடைய பெண் எப்படி துணி வைப்பாலோ அப்படி துணி வைத்துக்கொள். தல்பியா சொல்லி புறப்படு. யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, என்ன வசதி இருந்திருக்கும் அந்த காலத்தில் பிரசவத்திற்கு. பிரசவத்தினுடைய உதிரப்போக்கில் ஒரு பெண் எப்படி இருப்பால், எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருப்பால். பெற்ற குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும், தன்னுடைய பலவீனம் எவ்வளவு, உதிரப்போக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த நிலையில் கூட அல்லாஹ்வுடைய தூதரோடு அந்த ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த அஸ்மா துடித்தார்கள் என்றால் அவர்களின் ஆர்வம் எங்கே, நமது ஆர்வம் எங்கே? இன்று கூட நம்மில் பலர், பல செல்வந்தர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு போவோமா, எப்ப போறது, எப்படி போறது, சிரமமா இருக்குமாம்ல, நிறைய கூட்டமா இருக்குமாம்ல. சிலருக்கு மினா, அரஃபா, முஸ்தலிஃபாவை நினைத்தால் பயம், செஞ்ச ஒரு ஹஜ்ஜே போதுண்டா என்று பயந்து ஓடக்கூடியவர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, சிரமத்தில் தான் நீங்கள் அல்லாஹ்வின் அன்பை அடைய முடியும். சுகத்திலும் இன்பத்திலும் அல்லாஹுவை தேடுவது பெருசல்ல, சிரமத்தில் அல்லாஹுவை பொறுத்துக் கொள்கிறீர்கள் அல்லவா, அந்த இன்னல்களிலே அல்லாஹ்வுக்காக சகித்துக் கொள்கிறீர்கள் அல்லவா, அதை பார்த்து அல்லாஹ் திருப்திப்படுவதற்கிறதே, அதுதான் பெரிய திருப்தி. நமக்கு புரிவதில்லை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாவிடத்திலே கேட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்கு சண்டைக்கு செல்வதை பற்றி இவ்வளவு சிறப்பு சொன்னீர்களே, நாங்கள் பெண்கள், நாங்களும் ஜிஹாது செய்ய வேண்டும், எங்களுக்கும் அனுமதி கொடுங்கள். எத்தகைய வீர பெண்மணி பாருங்கள். இன்று நம்முடைய பெண்களுக்கு பயான் வைத்திருக்கிறோம், வகுப்பு வைத்திருக்கிறோம், வந்து மார்க்க கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் 100 போலி சாக்குகளை சொல்கிறார்கள். கால் வலியிலிருந்து, கை வலியிலிருந்து, குறுக்கு வலியிலிருந்து, மண்ட வலியிலிருந்து, அது போக அவர் வருகிறார், இவர் வருகிறார், உற்றார் வருகிறார், உறவு வருகிறார், நேற்று தான் சென்று வந்தேன் என்று பொய்யான 100 சாக்குகளை சொல்கிறார்களே தவிர கல்வி என்று ஓடி வருகிறார்களா? இன்று ஒரு ஒரு பெண்களுக்கு மஸ்ஜிதிலே தொழுவதற்கு இடம் இல்லை என்று சொன்னார்கள். இடத்தை வைத்துக் கொண்டு அழைத்தால் வருவதற்கு ஆள் இல்லை. உகாண்டா என்ற ஒரு நாட்டுக்கு சென்றேன். சுபுகு தொழுகையில் சொல்கிறேன், சுபுகு தொழுகையில் ஆண்களின் எண்ணிக்கை அளவுக்கு பெண்கள் சுபுகு தொழுகைக்கு ஜமாத்துக்கு வருகிறார்கள். எத்தகைய ஈமான் இருக்கும் பாருங்கள். ஆண்களின் எண்ணிக்கையை விட அதிகமாகவே உகாண்டாவிலே அந்த கருப்பின ஆப்பிரிக்கா மக்களுடைய ஈமானை பற்றி என்ன, பெண்கள் சுபுகு தொழுகைக்கு ஜமாத்துக்கு வருகிறார்கள். நம்ம ஊரு சோம்பேறிங்க, யார் ஹமர் ராஹிமீன், அல்லாஹ் மன்னிப்பானாக. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷா, நான் உங்களுக்கு ஒரு ஜிஹாதை கற்றுத் தருகிறேன், அதில் நேரடியான சண்டை இருக்காது, கித்தால் இருக்காது, அதுதான் ஹஜ் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை ஆயிஷா அவர்கள் கேட்டதிலிருந்து வாழ்நாள் வரை ஹஜ்ஜை அவர்கள் விட்டதே இல்லை. தன்னுடைய தந்தை அபூபக்கர் இடத்தில் சென்று கேட்கிறார்கள்,
தந்தையே ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். மகளே, எப்பேற்பட்ட குழப்பம் இஸ்லாமிய நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி பாதுகாப்பாக ரசூலுல்லாவின் மனைவிமார்களை நான் அனுப்புவது? பொறு என்று சொல்கிறார்கள். 2 ஆண்டுகளிலே அபூபக்கர் இறந்து விடுகிறார். பிறகு கலீஃபா உமருடைய காலம். குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கப்படுகின்றன. கலீஃபா உமருடைய 4வது ஆண்டு ஆரம்பமாகிறது. கலீஃபா, எங்களுக்கு அனுமதி கொடுங்கள், அல்லாவின் தூதருடைய மனைவிமார்கள் நாங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். கலீஃபா உமருல் ஃபாரூக் ஒரு பெரிய ஏற்பாடு செய்கிறார்கள். ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களை ஹஜ்ஜுக்கு அனுப்புவதற்காக ஒரு பெரிய குழுவை தயார் செய்கிறார்கள். அந்த மனைவிமார்களை நடுவிலே விட்டு முன்னும் பின்னும் பாதுகாப்பான பயண கூட்டத்தை ஏற்பாடு செய்து தங்களுடைய மீதம் உண்டான 6 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவிமார்களை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்கிறார்கள். அதற்கு பிறகு உஸ்மானுடைய ஆட்சி காலம் ரழியல்லாஹு அன்ஹு, பிறகு அலியுடைய ஆட்சி காலம். இத்தனை காலங்களிலும் தொடர்ந்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா 1 ஆண்டை கூட ஹஜ்ஜை அவர்கள் மிஸ் செய்ததில்லை, தவறவிட்டதில்லை. நடந்தவர்களாக இன்றைய பயணத்தை போன்று சொகுசு பயணங்கள் அல்ல, அக்கால பயணங்கள். ஒட்டகத்திலே சென்றால் நடந்து ஒட்டகம் களைத்துவிடும். நாம் நடந்து செல்ல வேண்டும், ஒட்டகத்தை இழுத்து செல்ல வேண்டும். இப்படியான பயணங்கள் சகோதரர்களே. இதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், இந்த மக்களுக்கு பயம், சிலருக்கு ஹஜ் என்றால் பயம். எந்த பயம் இருக்க வேண்டும்? என்னுடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்க வேண்டுமே, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஹஜ்ஜாக இருக்க வேண்டுமே என்ற பயம் இருக்க வேண்டுமே தவிர, நான் எப்படி செல்வது, தனியாக சென்றால் என்ன செய்வது, என்னை யார் பாதுகாப்பது? அன்பான சகோதரர்களே, பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அல்லாஹ்வின் வீட்டுக்கு செல்லும் போது, ரப்புடைய விருந்தாளியாக நீங்கள் செல்லும் போது எதை பயப்படுகிறீர்கள்? புரியவில்லை. சிலர் கேட்பது, எங்க அத்தா அம்மா தனியா வர்றாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னப்பா ஆக போகுது? ஆனா ஷஹாதத்து கிடைக்குமா? பாக்கியம் கிடைக்குமா? பாக்கியம் சாதாரண பாக்கியமா? யார் இஹ்ராமுடைய நிலையில் இறந்து போவாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவரை நீங்கள் அப்படியே நீங்கள் கஃபனிட்டு விடுங்கள், அவருடைய முகத்தை மறைக்காதீர்கள், தலையை மறைக்காதீர்கள், நறுமணம் பூசாதீர்கள். அவர் எழுப்பப்படும் பொழுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று தல்பியா ஓதியவராக எழுப்பப்படுவார். கிடைக்குமா பாக்கியம்? இப்பேற்பட்ட பாக்கியம் சகோதரர்களே. நமக்கு என்ன பயம்? والتين والزيتون وطور سينين وهذا البلد الامين. பாதுகாப்பு அளிக்கக்கூடிய நகரம் அது. அந்த ஊருக்கு போறதுக்கு பயமா? ரப்பிடத்திலே செல்கிறீர்கள், அழைத்தவன் ரப்பு, அவனுடைய விருந்தாளியாக செல்கிறீர்கள். இஹ்லாசும் அல்லாஹ்வுடைய பயமும் இபாதத்துடைய இல்மும் இருந்தால் போதுமானது. யாரை பற்றியும் எந்த கவலையும் உங்களுக்கு இருக்க வேண்டியதில்லை. உணவளிப்பவன் அல்லாஹ், உங்களை பாதுகாப்பவன் அல்லாஹ், உங்களை எங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ சேர்ப்பவன் அல்லாஹ். எத்தனையோ மக்கள் மொழியே தெரியாதவர்கள், அவர்களுடைய தாய்மொழியை தவிர எழுத தெரியாது, படிக்க தெரியாது, அவர்களுடைய ஊர்காரர்களை தவிர வேறு யாரிடத்திலும் தொடர்பு கொள்ள தெரியாது. அல்லாஹு அக்பர். அதிலும் எத்தனை பேர் ஊனமானவர்கள், தன்னுடைய தாயை தந்தையை உறவுகளை சுமந்தவர்கள் எத்தனை பேர் அங்கே, கைகள் இல்லாமல் கால்கள் இல்லாமல் தவழ்ந்து வரக்கூடியவர்கள் எத்தனை பேர் பார்க்கிறோம். இருந்தாலும் அந்த நம்பிக்கை வருவதில்லை. காரணம் என்ன? அவ்வளவு சொகுசு வாழ்க்கைக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். நம்முடைய உள்ளத்திலே துன்யா அவ்வளவு குடிகொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இந்த ஹஜ் என்பது இபாதத்து மட்டுமல்ல, இது ஒரு தர்பியா, இது ஒரு தஸ்கியா. இபாதத்தினுடைய உச்சகட்டம் இது. தொழுகை, அதுவும் காபத்துல்லாவிலே வைத்து நீங்கள் தொழுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய நேரடி பார்வை உள்ள வீடு அது. அல்லாஹ்வுடைய வேதம் இறங்கிய பூமி, நபிமார்களுடைய பூமி,
அல்லாஹ்விற்கு உலகத்திலேயே பிரியமான பூமி. லா உக்சிமு பிஹாதல் பலத், எந்த நகரத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்யவில்லை, மக்காவின் மீது சத்தியம் செய்கிறான். இந்த நகரத்தின் மீது சத்தியமாக, லா உக்சிமு பிஹாதல் பலத், லிதுன்திர உம்மல் குரா வமன் ஹவுலஹா, உலகத்தில் எந்த அறிவாளி எதை பேசினாலும் எல்லாம் போய் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு தோதுவாக, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு உடன்பட்டதை தவிர. அல்லாஹ் சொல்கிறான் மக்காதான் முதலாவது பூமி என்று சொல்கிறான். இங்கிருந்தான் பூமியின் நகரங்கள் உருவாகின, ஊர்களின் தாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஊரின் மீது அல்லாஹ்விற்கு பிரியம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் பிரியப்பட்ட பூமி, இப்ராஹிம் நபி தேர்ந்தெடுத்த பூமி. அன்பான சகோதரர்களே, அந்த ஊருக்கு அல்லாஹ் அழைக்கிறான். ஹஜ் என்பது ஏதோ காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, மார்க்க கடமைகளில் ஒன்று முடித்து விடுவோம் என்பதற்காக மட்டும் செய்யப்படக்கூடிய வணக்கம் அல்ல. இந்த ஹஜ் உள்ளத்தை மாற்ற வேண்டும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை களைத்தெறிய வேண்டும். முகஸ்துதி, பெயர் பெயர் புகழை விரும்புதல், ஆடம்பரத்தை விரும்புதல், உலகத்தின் மீது மோகம் கொண்டு உலகத்தை சாய்ந்து, உலகத்தின் பக்கம் அப்படியே சாய்ந்து விடுதல், இவற்றையெல்லாம் அடியார்களின் உள்ளங்களில் இருந்து களைய வேண்டும் என்பதற்காக ஹஜ். ஆகவேதான் ஹஜ்ஜை ஆரம்பிக்கும் போதே, யா அல்லாஹ் உனக்காக ஹஜ் செய்கிறேன், வாத்திமுல் ஹஜ் வல் உம்ரதா லில்லா, அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்யுங்கள், அல்லாஹ்விற்காக உம்ராவை நிறைவேற்றுங்கள். அதற்கு பிறகு அந்த தல்பியாவின் வாசகத்தை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த இபாதத்துக்காக தனியாக ஒரு வாசகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எப்படி இந்த இபாதத்திற்காக, ஒவ்வொரு இபாதத்திற்கு அல்லாஹ் ஒன்றை வைத்திருக்கிறான். விசேஷமாக இந்த ஹஜ்ஜுக்கான விசேஷமான வாசகம் என்ன? அந்த தல்பியாவுடைய வாசகம். எவ்வளவு பாசத்தோடு, இன்பத்தோடு, சுகத்தோடு, ஈமானிய சுகம், ஈமானிய இன்பம், இறை அச்சத்தின் இன்பம், அல்லாஹ்வுடைய பயத்தால் உள்ளத்திற்கு ஏற்படக்கூடிய ஒரு இன்பம். பயத்தால் மனிதனுக்கு பெரும்பாலும் வெறுச்சி ஏற்படும், ஒரு விதமான மனதிலே நெருக்கடி ஏற்படும். ஆனால் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதே, அந்த பயத்தால் உள்ளத்திற்கு இன்பம் ஏற்படும், அந்த பயத்தால் உள்ளத்திற்கு ஒரு ஈமானிய சுவை கிடைக்கும். ஏன்? யார் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுவார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு அவ்வளவு தகுதியானவர்கள். யார் அல்லாஹ்வை எந்த அளவு பயப்படுவார்களோ அவர்கள் அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு தகுதியானவர்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வல் நிஅமத லக் வல் முல்க லா ஷரீக லக். அல்லாஹ்விற்கு முன்னால், ரப்பே நான் பணிந்து விட்டேன், வந்து விட்டேன், எனக்கென்று எதுவும் இல்லை, புகழ் உனக்கு, ஆட்சி உனக்கு, எல்லா செல்வங்களும் உனக்கு, உனக்கு இணை இல்லை, துணை இல்லை, ரப்பே உன்னுடைய அழைப்பை கேட்டு நான் வந்து விட்டேன், நான் வந்து விட்டேன், நான் ஓடி வந்து விட்டேன். அப்பேற்பட்ட உணர்வை அங்கே ஏற்படுத்த வேண்டும். இஹ்ராமுடைய ஆடை என்பது அது சாதாரணமான ஆடை அல்ல, உணர்வுகளோடு பயத்தோடு அணியப்படக்கூடிய ஆடை, தக்வாவோடு அணியப்படக்கூடிய ஆடை. இன்று அன்பான சகோதரர்களே, வழிபாடு இருக்கிறது, ஆனால் வழிபாட்டின் நோக்கங்கள் மறைந்துவிட்டன. ஹஜ்ஜுக்காக கூட்டங்கள் அதிகமாகிவிட்டார்கள், ஆனால் அதை உணர்வோடு செய்யக்கூடியவர்கள் எங்கே? அந்த உள்ளத்தை இந்த இபாதத்தின் மூலமாக தேடக்கூடியவர்கள் எங்கே? பலருக்கு பல நோக்கங்களிலே இந்த ஹஜ் செய்யப்படுகிறது. ஆனால் அன்பானவர்களே, யார் அல்லாஹ்வுடைய அச்சத்திற்காக தன்னை மாற்ற வேண்டும், இது மறுமைக்கான ஹஜ்ஜாக இருக்க வேண்டும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஹஜ்ஜாக இருக்க வேண்டும், இனி என்னுடைய வாழ்க்கை மறுமை வாழ்க்கைக்காக மாற வேண்டும், அல்லாஹ்வுக்காக என்னை அர்ப்பணித்து நான் என்னுடைய பாவங்களை விட்டு விலகி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யப்படக்கூடிய ஹஜ்ஜாக இருக்க வேண்டும், அவர்கள் தான் உண்மையான ஹாஜிகள்.
அதுதான் உண்மையான ஹஜ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த ஈமானிய உணர்வை தந்தல்வானாக. ஹஜ்ஜுடைய நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. யார் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஹ்லாஸை, இந்த ஈமானிய உணர்வுகளை தந்தல்வானாக. நம்முடைய குடும்பத்தில் யார் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ இந்த நல்ல உபதேசங்களை, நல்ல உணர்வுகளை, நமக்கு தெரிந்த நல்ல அறிவுரைகளை அவர்களுக்கு சொல்லி நாம் வழி அனுப்ப வேண்டும். மாலை போட்டு அனுப்புவதோ, ஷால் போர்த்தி அனுப்புவதோ, விழாக்கள் வைப்பதோ, இவையெல்லாம் அனாச்சாரங்கள், சடங்குகள். அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய நாலு நல்ல அறிவுரை, தக்வாவின் அறிவுரை, இதுதான் அவர்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய நோக்கத்தை புரிய வைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிவானாக. நம்முடைய ஒவ்வொரு சிறிய பெரிய பாவத்தையும் மன்னிப்பானாக. நேர் வழியிலே நம்மை உறுதிப்படுத்துவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.